Welcome to the Omega Gateway.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
The Omega Gateway is an end-time gateway to truth.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சி கடைசி கால சத்தியத்திற்குள் மக்களை வழிநடத்தி செல்லும் ஒரு ஊழியமாகும்.
Truth which God is revealing to the church at this end of the age.
இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தி தரும் சத்தியங்களை போதிக்கும் ஒரு ஊழியமாகும்.
We need to have ears to hear what God is saying to the church in our day.
நம்முடைய நாட்களில் தேவன் தம்முடைய திருச்சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் கவனித்து கேட்க வேண்டியது அவசியமாகும்.
Jesus is coming again.
இயேசு திரும்பவும் வருகிறார்.
Very soon.
மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார்.
And we need to be ready for his coming.
அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகும்.
So let's open our hearts to what God wants to share with us today.
இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறதை கேட்கும்படியாய் இருதயங்களை திறப்போமாக.
We're going to take the theme of crossing Jordan into the promised land.
யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்கிறதை குறித்து இன்றைக்கு நாம் கவனிக்க இருக்கிறோம்.
We are at the beginning of a new day in God.
தேவனுக்குள் ஒரு புதிய நாள் விடிந்து கொண்டிருக்கிறது. அதன் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம்.
And we need to understand the times and seasons in which we are in now.
எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக.
We are going to read from Joel chapter 2 and verse 22.
யோவேல் இரண்டாம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும்.
We see from this portion of scripture,
இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம்,
that the fig tree and the vine were restored together.
அத்திமரமும் திராட்சை செடியும் திரும்பவும் தன் பலனை தரும்.
The fig tree speaks about the nation of Israel.
அத்திமரம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும் ஒரு அடையாளமாகும்.
And the vine represents the church in the earth today.
திராட்சை செடி இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய சபைக்கு அடையாளமாக இருக்கிறது.
And the Bible tells us that both of these, the fig tree, the nation of Israel and the church are being restored together.
வேதம் சொல்லுகிறது, அத்திமரமாகிய இஸ்ரவேல் தேசமும் திராட்சை செடியாகிய சபையும் இணைந்து பலனை கொடுப்பார்கள்.
So what happens in Israel has a bearing on what is about to happen in the church.
இஸ்ரவேல் தேசத்தில் எது சம்பவிக்க போகிறதோ அது இப்பொழுது சபைக்குள் சம்பவிக்க போகிறது.
Now a whole generation has come to an end.
இப்போதும் ஒரு முழு தலைமுறையும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது.
A 40-year period has come to an end.
40 ஆண்டு கால அனுபவம் ஒரு முடிவுக்கு வருகிறது.
And 40 in the scriptures represents a generation.
வேதத்தில் 40 என்ற இலக்கம் ஒரு தலைமுறையை குறிக்கும் அடையாளமாகும்.
And so we've come to the end of a 40-year period of time.
ஒரு 40 ஆண்டு கால கட்டத்தில் முடிவுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
And this dates back to the Six-Day War in Israel.
இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு 6 நாள் நடந்த போருக்கு இந்த நாள் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது.
On June 6, 1967, Israel fought a war against many of the Arab states.
1967 ஆண்டின் ஜூன் மாதம் 6 தேதி இஸ்ரவேல் தன்னை சுற்றியிருந்த பல அரபு தேசங்களோடு ஒரு போர் தொடுத்திருந்தது.
Now the significance of this war and the time and the dating is very important to us today.
அந்த போர் துவங்கின நேரமும் அந்த தேதியும் சரித்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாகும்.
You see, in this war, Israel retook the whole of the city of Jerusalem.
அந்த போரிலே முழு எருசலேம் பட்டணத்தையும் இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் கைப்பற்றியது.
Which had been lost to them for nearly 2,000 years.
ஏறக்குறைய 2,000 ஆண்டுகளாக அந்த பட்டணத்தை அவர்கள் இழந்திருந்தார்கள்.
And so God was restoring them back to Israel, the whole of Jerusalem.
ஆகவே மறுபடியும் எருசலேம் முழுவதையும் தேவன் இஸ்ரவேல் கையிலே ஒப்புக் கொடுத்தார்.
Now what was happening there had a bearing on the church.
அங்கே நடந்து கொண்டிருந்தது எதுவோ அது இப்பொழுது சபைக்கும் நடக்க இருக்கிறது.
Because a great revival also broke out in the church worldwide on that same date.
அதே தேதியிலே உலகளாகிய ஒரு பெரும் எழுப்புதல் வெடித்து பரவியது.
And a great outpouring of the Holy Spirit occurred.
அளவிட முடியாத பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் உலகத்தின் பல பகுதிகளிலே வல்லமையாய் ஊற்றப்பட்டது.
Now that was 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன்.
And that period of time has come to an end.
அந்த காலகட்டம் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறது.
One whole generation has come to an end.
ஒரு முழு தலைமுறையும் ஒரு முடிவுக்கு வருகிறது.
You see, that's why God is taking many of the old saints home now.
அதினிமித்தமாகவே அநேக பழைய பரிசுத்தவான்களை இப்பொழுது தேவன் பரம வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
Because a new generation is beginning to arise.
ஏனென்றால் ஒரு புதிய தலைமுறை தலை தூக்க துவங்கிவிட்டது.
Now we need to look at how Israel crossed over Jordan into the promised land.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாய் யோர்தான் நதியை கடந்து இஸ்ரவேலர் எப்படி சென்றார் என்பதை குறித்து கவனிக்க போகிறோம்.
Now we know that the Ark of the Covenant in the holiest of all represented Jesus.
மகா பரிசுத்தமுள்ள உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம்.
And when Joshua was about to take Israel across into the promised land, he said the ark of the covenant must go ahead of you.
இஸ்ரவேல் புத்திரரை யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் யோசுவா வழிநடத்தி சென்ற பொழுது உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக போக வேண்டும் என்று சொல்லியிருந்தான்.
So we'll read some scriptures from Joshua chapter 3. And verses 5, 6 and 7.
யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தும் ஆறும் ஏழுமான வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை யாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார்.
So we see the Ark of the Covenant had to precede them when they crossed Jordan.
இங்கே யோர்தான் நதியை அவர்கள் கடக்கிற நேரத்திலே உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னே சென்றது என்பதை குறித்து பார்க்கிறோம்.
And so we need to understand this.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
The Ark of the Covenant represents Jesus.
உடன்படிக்கை பெட்டி இயேசுவையே குறிக்கும்.
And 2000 years ago Jesus passed over ahead of us.
2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நமக்கு முன்னே கடந்து போனார்.
Now we need to understand some things about this war in Israel.
இஸ்ரவேலில் நடந்த இந்த போரை குறித்து நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Israel was celebrating the feast of Pentecost when the war broke out.
இந்த போர் வெடித்த பொழுது இஸ்ரவேல் தங்களுடைய பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள்.
And it was heralding, it was a prophetic signpost that God was about to do something new.
ஏதோ ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் முன்னுரைக்கப்பட்ட வாக்கை போல அமைந்தது.
And then God began to pour out his spirit all over the world.
அந்த போரை தொடர்ந்து உலகம் முழுவதும் தேவன் தம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்ற துவங்கினார்.
And the emphasis of that outpouring was the baptism in the Holy Spirit.
அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அருள் மாறி அபிஷேகத்தின் நிறைவான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும்.
Now 40 years have passed since that time.
இப்போதும் அந்த காலம் துவங்கி 40 ஆண்டுகள் கடந்தோடி விட்டன.
A whole generation has come to an end.
ஒரு முழு தலைமுறையும் ஒரு முடிவுக்கு வருகிறது.
Both literally in Israel and in the church.
எழுத்தின்படியே இஸ்ரவேல் தேசத்திலேயும் சபைக்குள்ளேயும் 40 ஆண்டு கால தலைமுறை ஒரு முடிவுக்கு வருகிறது.
Now the number 40 in scripture is a very significant number.
வேதத்திலே 40 என்ற லக்கம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண்ணாகும்.
It is associated with a graduation and probation, being tested and tried.
வாழ்க்கையிலே பலவிதமான பரீட்சைகள், சோதனைகள், உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போய் பெறக்கூடிய வெற்றி பட்ட பதக்கங்களை அது குறிக்கும் முன்னுதாரணமாகும்.
Remember Moses, he was 40 years in Egypt.
மோசேயை நினைத்துக் கொள்ளுங்கள், 40 ஆண்டு காலம் எகிப்திலே இருந்தான்.
And then when he fled from Egypt to the desert, he was 40 years in the desert.
எகிப்திலிருந்து விலகி ஓடி வனாந்தரத்திலே வாழ்ந்த பொழுது 40 ஆண்டுகள் அங்கே இருந்தான்.
This was a time of preparation for him.
இது அவனுக்கு ஆயத்தம் படுகிற ஒரு நாட்களாக இருந்தன.
Moses was being prepared to get into his destiny.
தன்னுடைய வாழ்க்கையின் லட்சிய நோக்கத்தை நிறைவேற்றும் பணியிலே மோசே ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருந்தான்.
And so after 40 years in the wilderness, God called him back to Egypt to set the Israelites free.
40 ஆண்டுகால வனாந்தர அனுபவம் முடிந்த உடனே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வரும் பணியை ஒப்படைக்கும்படியாய் மோசேயை தேவன் அழைத்தார்.
So when Moses took the children of Israel out of Egypt and on into the desert, he was 40 days up in the mountain with God.
இஸ்ரவேல் புத்திரரையும் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் எகிப்திலிருந்து மோசே கொண்டு போய் வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி சென்ற பொழுது 40 நாட்கள் மோசே மலையின் மேல் இருந்தார்.
You see, 40 is a very significant number in scripture.
வேதத்திலே 40 மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லக்கமாய் பார்க்கிறோம்.
The spies spent 40 days spying out the land.
தேசத்தை வேவு பார்க்க சென்ற உளவாளிகளும் 40 நாட்கள் தேசத்தை வேவு பார்த்தார்கள்.
And Jesus spent 40 days in the wilderness before he was released into his destiny.
இயேசுவும் தான் வந்த நித்திய நோக்கத்துக்குள் கடந்து செல்லும் முன்பதாக 40 நாட்கள் வனாந்தரத்தில் செலவழித்தார்.
And Jesus was seen for 40 days after his death and resurrection.
இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் அளவும் அநேகருக்கு காட்சி அளித்தார்.
So we see this is a very significant number in scripture.
இப்படியாக வேதத்தில் இந்த 40 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லக்கமாய் காண்கிறோம்.
Now we know 40 is a multiple of 5 times 8.
இப்பொழுதும் 5 முறை 8 பெருக்கினால் 40 என்ற லக்கம் வருவதாக காண முடியும்.
And you see, 5 is the number of grace in scripture.
வேதத்திலே 5 கிருபைக்கு அடையாளமான ஒரு குறியீட்டு எண்.
And 8 is the number of new beginnings.
8 எப்பொழுதுமே புதிய ஆரம்பங்களின் லக்கமாகும்.
And so we've come to a new generation, a new beginning, the end of a 40-year period now.
இப்போதும் 40 ஆண்டு கால முடிவுக்கு வந்தவர்களாய் ஒரு புதிய தலைமுறையின் ஆரம்பத்துக்குள் காலடி எடுத்து வைத்து விட்டோம்.
And many in the church today are about to graduate or pass over Jordan into the promised land.
சபைக்குள் இருக்கிற அநேகர் இன்றைக்கும் பட்டம் பெறக்கூடிய நிலையிலே யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கால் வைக்க போகிறார்கள்.
This is a shift that we have been talking about for many, many years.
பல பல ஆண்டுகளாய் நாம் பேசிக் கொண்டு வந்த ஒரு மாபெரும் மாற்ற நிலை இதுதான்.
There was a set time for this to happen.
இப்படிப்பட்ட இடமாற்றம் நிகழ்வதற்கென்று ஒரு குறித்த நேரம் இருக்கிறது.
That 40 years from that Israeli war had to come to an end.
இஸ்ரவேல் தேசத்தில் துவங்கிய அந்த போர் 40 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது.
God has brought the church right to the brink of Jordan now.
இப்போதும் சபையை தேவன் யோர்தான் நதிக்கரையோரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்.
And we are beginning to see across Jordan into the promised land.
இப்பொழுதும் யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாம் கண்ணால் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
There has never been a day like this before.
இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு நாள் இருந்ததே இல்லை.
And prophetically we standing at the brink of Jordan.
தீர்க்கதரிசன ரீதியாக பார்த்தால் யோர்தான் நதிக்கரையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.
Now the river Jordan speaks of death and resurrection.
யோர்தான் நதி மரணத்தையும் உயிர்த்தெழுந்த அடையாளமாய் குறித்து சொல்லும்.
It speaks of leaving the old behind and entering into the new.
பழையவைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு புதியவைகளுக்குள் காலடி எடுத்து வைக்கிற அனுபவத்தை அது குறிக்கிறது.
Jesus was baptized in the river Jordan.
இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்.
The river Jordan was the demarcation line between the wilderness and the promised land.
யோர்தான் நதி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையும் வனாந்தரத்தையும் எல்லைக்கோட்டாய் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாய் இருந்தது.
You see, the children of Israel came out of Egypt. They kept the Passover and came out of Egypt and then walked for 50 days to Mount Sinai.
இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து பஸ்காவை ஆசரித்து விடுதலை பெற்றவர்களாய் சீனாய் மலைக்கு சரியாய் 50 நாட்கள் கழித்து வந்து சேர்ந்தார்கள்.
So 50 days after they kept the Passover, they came to Pentecost.
பஸ்காவை ஆசரித்து 50 நாட்கள் கழித்து பெந்தேகோஸ்தே என்ற நிலையை எட்டினார்கள்.
Now Passover speaks of our salvation.
பஸ்கா ஆசரிப்பு நம்முடைய இரட்சிப்பை குறித்து சொல்லும்.
And Pentecost speaks of our baptism in the Holy Spirit.
பெந்தேகோஸ்தே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அனுபவத்தை குறிக்கும்.
We need to understand this.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Now when Jesus died upon the cross and rose again, he was seen for 40 days on the earth.
இயேசு சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அளவும் ஜனங்களுக்கு காட்சியளித்தார்.
Then he told the disciples to wait another 10 days in the upper room.
பின்பு தன் சீஷர்களை பார்த்து இன்னும் 10 நாட்கள் மேலறையிலே காத்திருக்கும்படி சொன்னார்.
Now when Jesus was being crucified, the Jews were celebrating Passover.
இயேசு சிலுவையில் அறையப்படுகிற அந்த நேரங்களிலே யூதர்கள் பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருந்தார்கள்.
Then 40 days after he rose again, he was seen of many people.
உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் அளவும் பலருக்கு அவர் காட்சியளித்தார்.
10 days later they kept the feast of Pentecost.
10 நாட்கள் கழித்த பின்பு பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரித்தார்கள்.
But we must understand one thing here.
இங்கே ஒரு காரியத்தை நாம் கண்டிப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
When the children of Israel kept the feast of Pentecost, they were still in the wilderness.
இஸ்ரவேல் புத்திரர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரித்துக் கொண்டிருந்தாலும் வனாந்தரத்தில் தான் இருந்தார்கள்.
The experience of Pentecost is still a wilderness experience.
பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடையவர்களாய் இருந்தாலும் அது இன்னும் வனாந்தர அனுபவமாகவே தான் நீடித்தது.
They were not in the promised land yet.
இன்னும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவர்கள் போய்விடவில்லை.
And we are not in the promised land yet.
நாமும் கூட இன்னும் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள் சென்று விடவில்லை.
Now in the wilderness they saw many miracles.
வனாந்தரத்திலே பற்பல அற்புதங்களை கண்ணால் பார்த்தார்கள்.
They saw water coming out of the rock for them.
அவர்களுக்காக கண்மலையிலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருகிற அற்புதத்தை பார்த்தார்கள்.
Manna came down from heaven for them.
வானத்திலிருந்து மன்னா அவர்களுக்காக இறங்கி வந்த அதிசயத்தை கண்டார்கள்.
Their clothes never wore out.
அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவே இல்லை.
Yet with all of these miracles they were still in the wilderness.
இப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கண்ணால் பார்த்தவர்களாய் இருந்தும் வனாந்தர வாழ்க்கையில் தான் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள்.
But it's God's intention that we get out of the wilderness by crossing Jordan and coming into the promised land.
இப்பொழுதோ யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாகும்.
It was God's intention to take the nation of Israel to Mount Zion.
இஸ்ரவேல் தேசத்தை சீயோன் மலைக்கு கொண்டு போய் சேர்ப்பதே தேவனுடைய திட்டமாகும்.
And Mount Zion speaks of an open heaven.
சீயோன் மலை அது வானம் திறந்திருக்கிற அனுபவத்தை குறிக்கும்.
We can't have that kind of experience of an open heaven until we cross Jordan and we enter into the promised land.
யோர்தான் நதியை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் சென்றால் ஒழியே வானம் திறந்திருக்கிற அனுபவத்தை நம்மால் பெற்றுக் கொள்வது சாத்தியமில்லை.
Now Joshua chapter 3 in verse 4 gives us some very interesting information.
யோசுவா 3 அதிகாரம் 4 வசனம் மிக மிக சுவாரஸ்யமான சில தகவல்களை நமக்கு கொடுப்பதை பார்க்க முடியும். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி
கட்டளையிட்டார்கள்.
இந்த உடன்படிக்கை பெட்டி இயேசுவை குறித்து சொல்லுகிறது.
And God said that the Ark of the Covenant must go across 2,000 cubits ahead of the people of Israel.
தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 2000 முழம் தூரத்துக்கு முன்கூட்டியே இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னே செல்ல வேண்டுமா?
And this was prophetic of Jesus.
இது இயேசுவை பற்றிய தீர்க்கதரிசன உரையாகும்.
You see, Jesus crossed Jordan 2,000 years ahead of us.
நமக்கு முன்னே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு யோர்தான் நதியை கடந்து சென்று விட்டார்.
Now it's our turn.
இப்பொழுதோ கடக்க வேண்டியது நம்முடைய முறையாகும்.
Prophetically God was saying the church would not enter the promised land until this date.
இந்நாள் வரை தீர்க்கதரிசன ரீதியாக தேவன் சொல்லுகிறார், சபை இன்னும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே செல்லவில்லை.
The day in which we are living now,
இன்றைக்கு நாம் வாழும் இந்த நாட்கள்,
we had to wait 2000 years,
2000 ஆண்டுகளாய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட நாட்கள்,
and Jesus crossed ahead of us,
இயேசு நமக்கு முன்னே கடந்து போய்விட்டார்.
Now, prophetically, this river is a spirit river.
இப்பொழுதும் தீர்க்கதரிசன ரீதியாக பார்க்கும் பொழுது இது ஒரு ஆவியின் நதியாகும்.
You know, crossing Jordan is often referred to the river that we have to cross before we get into heaven.
யோர்தான் நதியை கடந்து செல்லுகிற அனுபவம் பரலோகத்துக்கு போய் சேரும் முன்பு நாம் கடக்க வேண்டிய அனுபவத்திற்கு அடையாளமாகும்.
So when we die, we come out of our body, we cross this river, this spirit river, which is the boundaries of heaven.
நாம் மரிக்கும் பொழுது பரலோகத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய இந்த ஆவி நதியை கடந்துதான் பரலோகத்திற்குள் செல்ல வேண்டும்.
And there is some truth to this.
இதிலே சில சத்தியங்கள் புதைந்திருக்கின்றன.
So many people just get into heaven, they just make it.
அநேகர் எப்படியோ தப்பி தவறி பரலோகத்துக்குள் நுழைந்து விடுகிறார்கள்.
And they still have many problems in their lives when they die.
இன்னும் அவர்கள் வாழ்க்கையிலே மரிக்கும் பொழுது பல பல பிரச்சனைகளோடு மரிக்கிறார்கள்.
Right on the edge or the border of paradise is this river of God in heaven.
பரதேசின் எல்லையிலே இந்த தேவனுடைய நதி அங்கே பாய்ந்து சென்று கொண்டிருக்கும்.
Now these people who arrive in heaven, who are born again but have still got lots of problems in their lives, have to spend time in this river.
மறுபடியும் பிறந்தவர்களாய் இருந்தும் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் குறைபாடுகளோடு மறித்து பரலோகத்துக்குள் வந்துவிட்ட இவர்கள் இந்த நதியிலே சில காலம் செலவழிக்க வேண்டும்.
But this river washes out all of the bad memories and all of those things that have happened to them. It washes it all out of their lives.
இந்த நதியிலே அவர்கள் செலவழிக்கிற நேரத்தில் இதுவரை அவர்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைபாடுகள், அவசியமில்லாத தேவையில்லாத நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் முழுவதும் அந்த நதியிலே கழுவி சுத்தமாக்கப்பட்டு விடும்.
And sometimes they sit in this river for days and days and days.
சில சமயங்களிலே பல நாட்கள் இரவு பகலாக இந்த நதியிலே அவர்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும்.
And that river begins to purify them.
அந்த நதி அவர்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும்.
It begins to condition them.
அது அவர்களை நிலைப்படுத்த துவங்கும்.
And only then can they come out into paradise and into the greater things of God in heaven.
அதற்கு பின்புதான் பரதேசுக்குள்ளும் தேவனுடைய அதிசயமான ஆச்சரிய பரவச அனுபவத்துக்குள்ளும் கடந்து பரலோகத்துக்குள் செல்ல முடியும்.
You see, everything in heaven is pure.
பரலோகத்துக்குள் இருக்கிற எல்லாமே ஆனவைகள்.
That we will have no memories of anything negative once we get to heaven.
பரலோகத்துக்குள் நுழைந்து விட்டால் எதிர்மறையான எந்த நினைவுகளும் நமக்குள் இருக்க வாய்ப்பே இருக்காது.
All the bad things that have happened to you, you won't remember them anymore.
உங்கள் வாழ்க்கையில் நடந்த மோசமான கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இனி நீங்கள் நினைவுகூரவே மாட்டீர்கள்.
They'll be completely removed from you.
அது முழுவதுமாய் உங்கள் எண்ண நினைவில் இருந்து அழிக்கப்பட்டிருக்கும்.
That's how God does it.
தேவன் இப்படிதான் கிரியை செய்கிறார்.
You see, this river divides the two realms between the heaven and earth.
இந்த நதி பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற இரண்டு மண்டலங்களை பிரிக்கக்கூடிய ஒரு நதியாகும்.
That river is about to flow into this earth right now.
இந்த நதி இப்போதே இந்த பூமிக்குள் பாய ஆயத்தமாக இருக்கிறது.
So the Bible tells us in the book of Ezekiel that this river flowed out from under the threshold of the house of God.
எசேக்கியேல் 47 அதிகாரத்திலே இந்த நதியை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் இருந்து அது புறப்பட்டு பாய்ந்தோடுகிறதா இருந்ததாம்.
And it tells us in verse 9 of Ezekiel 47 that everything that river touched came alive.
எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்.
And so as we cross Jordan, there is a cleansing takes place.
யோர்தானை நாம் கடந்து செல்லும் அனுபவத்தில் ஒரு சுத்திகரிப்பு நமக்குள் நிகழும்.
It is a spiritual experience.
இது ஒரு ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவமாகும்.
And when we come through that spiritual experience of a fresh cleansing in God,
தேவனுக்குள் ஒரு புதிதான சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளுகிற இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் கடந்து செல்லும் போது,
then that river begins to flow through us and heal everyone it touches in the earth.
அந்த நதி நம் மூலமாய் பாய்ந்து சென்று அது சென்று சந்திக்கும் இடங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் குணமாக்கும்.
This is your day of opportunity.
இதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பின் நாள்.
A 40-year period has come to an end.
40 ஆண்டு கால அனுபவம் முடிவுக்கு வருகிறது.
A whole generation has come to an end.
ஒரு முழு தலைமுறையும் முடிந்து விட்டது.
God says it's time to cross Jordan.
தேவன் சொல்கிறார், இது யோர்தானை கடந்து செல்லும் நேரம் இதுதான்.
As we seek God with our whole heart.
நம்முடைய முழு இருதயத்தோடும் தேவனை நாம் தேடும் போது.
And we press in this time now.
இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துக்குள் நாம் முந்திக் கொண்டு வருவோமானால்.
God will use that water to cleanse us.
இந்த ஜீவ தண்ணீரின் நதி நம்மை சுத்திகரிக்கும்படி தேவன் பயன்படுத்துவார்.
There will be a deep cleansing that takes place within our lives.
நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளான அந்தரங்க தூய்மை மிக பெரிதான அளவிலே சுத்திகரிக்கப்படும்.
There will be a death to the old things.
பழையவைகள் முழுவதுமாய் மரித்து செத்தகன்று போகும்.
And a brand new day will begin for you.
உங்களுக்காக ஒரு புத்தம் புதுநாள் விடியும்.
A new generation now is coming of birth in the earth.
இந்த பூமியிலே ஒரு புதிய தலைமுறை இப்பொழுது துளிர்த்து எழும்பிக் கொண்டிருக்கிறது.
Revival is at the door.
எழுப்புதல் வாசல் படியிலே காத்திருக்கிறது.
And God is offering you this opportunity in this hour.
இந்த மணி நேரத்திலே இந்த பொன்னான வாய்ப்பை தேவன் உங்கள் கையிலே ஒப்படைக்க காத்திருக்கிறார்.
Let us pray.
நாம் ஜெபிப்போமா?
Lord, I pray for everyone listening to this today.
கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்.
I pray, Lord, that you speak to their hearts.
கர்த்தாவே, நீ இவளுடைய இருதயங்களோடு பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
And as they begin to seek you with their whole heart.
முழு இருதயத்தோடும் இவர்கள் உம்மை தேட துவங்கும் போது
that river will begin to flow through them.
இந்த நதி இவர்கள் மூலமாய் பாய்ந்து செல்லட்டும்.
Cleansing, restoring.
அநேகரை சுத்திகரித்து மறுபடியும் காரியங்களை புதுப்பித்துக் கொடுப்பீராக.
Preparing them to enter the promised land.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் செல்லக்கூடிய ஆயத்தங்களை உண்டு பண்ணுவீராக.
Where a new walk with you, Lord, in the Spirit awaits them.
ஆவிக்குரிய ரீதியிலே உம்மோடு கூட ஒரு புதிய நடக்கையை மேற்கொள்ளும்படி அவர்கள் ஆவியிலே ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணுவீராக.
The old is passing.
பழையவைகள் கடந்து செல்கிறது.
And this is a new day.
இது ஒரு புதிய நாள்.
Amen.
Amen.
God bless you today.
இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.